அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை மிக அதிகமாக நேசித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், எங்களோடு கூட தங்கியிருந்தீர், எங்களுடைய ஜெபங்களை கேட்டீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை ஆற்றி தேற்றினீர். உமக ஸ்தோத்திரம், உமக ஸ்தோத்திரம், உமக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இம்மட்டும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் இருதய வியாதிக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய இருதயத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றி தாரும். இருதய வியாதிக்காக சிறப்பாய் கல்வி கற்று, இருதய வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற அருமையான வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னமும் அதிகமான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் பள்ளிகள், கல்லூரிகளை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் செய்கிற இந்த மகத்துவமான பணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பணித்தளங்களிலே உண்மை உள்ள பணியாளர்களை தாரும். கல்வி கற்கும்படியாய் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிறந்த கல்வி அறிவு பெற்று மெய் ஞானமாகிய உண்மையும் கண்டுகொண்டு இந்த ஸ்தாபனங்களை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற எல்லாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சரியான ஆயத்தத்தோடு சிறந்த பணியை நிறைவேற்ற நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பற்பலவுமான சிறு தொழில் செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த பணிக்கு தேவையான ஞானத்தை தாரும், பொருள் உதவியை தாரும், சரியான உதவி கரங்களை தாரும், அவர்கள் செய்கிற பணியிலே வளர்ச்சியை தாரும், அவர்கள் ஆயத்தம் செய்திருக்கிற பொருட்களை நல்ல விநியோகஸ்தர்கள் மூலமாய் விநியோகிக்க ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமும் தினக்கூலிக்காக பணி செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சன்னியானத்தில் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும், நல்ல சரீரத்திலே சுகத்தை தாரும். வெயிலிலே கடினமான சூழ்நிலைகளிலே பணி செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாவலராயிருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தலும், அவருடைய நெற்றி வேர்வு நிலத்தில் விழ அவர்கள் படுகிற வேதனைகளினாலே குடும்பங்கள் தழைக்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பெரிய தொழிற்சாலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அலுவலகங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தொழிலாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே அவருடைய கையின் பிரயாசங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அங்கே பணி செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையோடு உத்தமத்தோடு வேலை செய்ய கிருபை தாரும். அதுபோல தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை தொழில் அதிபர்கள் ஞானத்தோடும் அன்போடும் பொறுப்போடும் செயல்படுத்த நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். தடைகளை தகர்த்தெறிகிறவர் எங்கள் முன்னாலையும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குறையாயிருந்தாலும் அதை நீர் நிவிருத்தி செய்து இந்த ஆண்டிலே குழந்தை பாக்கியத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஓய்வு பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு காலங்களை பயனுள்ள வகையிலே செலவு செய்ய உதவி செய்யும். இந்த நாட்களிலேயும் தேவையான நல்ல சரீர சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆசீர்வதித்தலும். இன்னமும் துப்புரவு தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக இடங்களில் உள்ள அழுக்கை அகற்றுவதனாலே அவருடைய சரீரங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு விடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தலும், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆபத்தான இடங்களிலே ஏறி அன்புரை ஆழமான இடங்களிலே இறங்கி பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் பக்க துணையாயிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கும் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் தங்கள் பாடங்களை படிக்க கஷ்டப்படுகிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஐயா, அவர்கள் படிக்க வேண்டிய பாடம் எதுவோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க உதவி செய்தரலும். நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தவும் சிறந்த முறையிலே படித்து இந்த ஆண்டு அவர்கள் படிப்பிலே ஒரு முன்னேற்றத்தை காண நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை இருக்கட்டும். அவர்கள் கடந்து செல்கிற இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளும் ஆண்டாய் இருக்கட்டும். நீரே அவர்களுக்கு போதுமானவராயிருந்து முடிவு பெரியந்த காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி தரலும். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய இருதயத்தை நல்ல விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உம்முடைய சந்தோஷத்தினாலே என்றென்றைக்கும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதாராட்சியினர்களே, இன்று நாம் லேவிய நாமத்தின் கடைசி அதிகாரத்திற்குள்ளேயும் கடைசி நிகழ்ச்சிக்குள்ளேயும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த அநேக காரியங்களை சிந்திக்க போதனாலே நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. லேவிய நாம புத்தகத்தின் கருப்பொருள் உங்கள் மனதிலே ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆம், அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையிலே லேவி ராம புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் நாட்களிலே நான் பரிசுத்தத்திலே வளர்ந்தேன் என்பதை குறித்து தெரியப்படுத்தினீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். லேவி ராமம் 27 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க துவங்கும் பொழுது இந்த அதிகாரம் ஏன் இங்கே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இதுவரை லேவி ராம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே கட்டாயம் செய்யப்பட வேண்டியவைகள். இது தன்னார்வமாக செய்யப்பட வேண்டிய காரியம். எனவே இது இந்த இடத்திலே இருக்கிறது. ஒரு உன்னதமான ஆராதனை புத்தகம் அழகாக முடிவடைகிறது. இதேபோலத்தான் யோவானிலிருந்து சுவிசேஷத்திலேயும் 20 அதிகாரத்திலே ஒரு உச்சக்கட்டம் வந்த பிறகு 21 அதிகாரம் வருகிறது. 20 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார். தனது சீடர்களை பார்த்து உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் 21 அதிகாரத்திலே பேதுருவுக்காக ஒரு சிறப்பு செய்தி வைத்திருக்கிறார். நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது மனமுவந்து செய்யும் ஒரு பணி. இதற்கு அடிப்படை அன்பு. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வழிமுறை. நேர்ந்து கொள்ளும் காரியம் எல்லாமே தன்னார்வமாக நேர்ந்து கொள்வது. இது கற்பனைகளையும் ஆராதனை முறைமைகளையும் நியமங்களையும் தொடர்ந்து வருகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், தேவன் ஒரு மைல் தூரம் வர சொல்லும் பொழுது இரண்டாவது மைல் தூரம் நாம் செல்வது போல இருக்கிறது. அது நிறைவான மனதுடன் செயல்படும் ஒரு செயல். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலே ஒரு காரியத்தை நாம் நேர்ந்து கொண்டு விட்டால், வாக்கு பண்ணிவிட்டால், அதை கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். பொதுவாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, ஆண்டவரே எனக்காக எவ்வளவோ செய்துவிட்டீர், நான் உமக்கு என்ன செய்வது என்று கேட்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா, சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று தாவீது வியக்கிறார். தனது நாளிலே வாழ்ந்த விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது 2:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்கிறார். மீகாவும் 6:8 சொல்லும்பொழுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். எல்லா சாதாரண விசுவாசியுமே கர்த்தருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தேவனுக்கு தகுதியான எதை கொடுப்பது? எல்லா தேவனுடைய மனிதர்களும் கூட அவ்வளவு பெரிய பரிசுத்தருக்கு, அவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவது என்றுதான் வியக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மீட்கப்பட்ட பாவி எதை பெரிதாக தேவனுக்கு கொடுத்து விட முடியும்? அதற்கான விடையைத்தான் இந்த அதிகாரம் கொடுக்கிறது. ஒருவர் ஒரு காரியத்தை நான் கர்த்தருக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டால் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 20:25 சொல்லும்பொழுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று ஞானி கூறியிருக்கிறார். பிரசங்கி 5:4-6 பாருங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டால் அதை செலுத்த தாமதியாதை. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன்? பொருத்தனைகள் பலவிதமான பொருத்தனைகள் இருக்கிறது. கர்த்தருக்காக இதை இதை செய்வேன் என்று பொருத்தனை செய்வது, அல்லது கர்த்தருக்காக நான் இதை இதை செய்ய மாட்டேன் என்று பொருத்தனை செய்வது. எண்ணாமும் 6:16 நசரேய விரதம் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருத்தனை என்றால் அது எப்தாவின் பொருத்தனை. இதை குறித்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 11 வாசிக்கிறோம். எப்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தத்திற்கு செல்லும்பொழுது, நான் திரும்பி வரும்பொழுது வீட்டு வாசற்படியிலிருந்து தனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கர்த்தருக்கு உரியது என்று சொல்கிறான். அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நான் சர்வாங்க தகனபலியாய் செலுத்துவேன் என்றும் மொழிபெயர்க்கப்படலாம். ஞாபகம் இருக்கிறதா, அவனுடைய மகளே அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். நடந்தது என்ன? 39:40 பார்க்கும்பொழுது, 2 தன் கண்ணிமையை நிமித்தம் மலைகளின் மேலே துக்கம் கொண்டாடி அவள் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அதாவது அவள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவளாயிருந்தாள். அவள் திருமணம் செய்யவில்லை. ஏனென்றால் தேவன் ஒருபொழுதும் மனுஷனை பலியிட அனுமதிக்கிறதில்லை. யூத வம்சத்திலே ஒரு பெண் திருமணம் செய்யாமல் இருக்கிறாள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு காரியம். எனவேதான் அவளுக்காக ஒவ்வொரு வருடமும் 4 இஸ்ரவேலிலே புலம்புவது வழக்கமாயிற்று என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவன் செய்த பொருத்தனை அவசரப்பட்டு செய்த ஒரு பொருத்தனை என்றாலும் அவன் அதை காத்துக்கொண்டான். அவன் பொருத்தனையை செலுத்தவில்லை என்றால் அதற்காக பாவ நிவாரண பலி அவன் செலுத்த வேண்டும். இதை குறித்து லேவியராமும் 5:4-6 வாசிக்கிறோம். ஆம், நாமும் கர்த்தருக்கு வாக்கு பண்ணும்பொழுது அந்த வாக்கை நிறைவேற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அநேகர் கர்த்தருக்கு தாங்கள் கொடுத்த வாக்குகளை காத்துக் கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை காத்துக் கொள்ள முடியாதென்று எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து வாக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறதில்லை. பொருத்தனை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களிடத்திலே கேட்கவில்லை. இது நீங்களாக செய்யும் காரியம். ஆனால் அவரிடத்திலே ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிவிட்டீர்கள் என்றால் அதை செலுத்துவதை குறித்து தாமதமாய் இருக்கக்கூடாது. உபாகமம் 23 அதிகாரம் 21-23 வசனங்களை பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. லேவியராமும் 27 அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்பொழுது, அங்கே யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? தாவீது தனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட எதையும் கர்த்தருக்கு அவன் காணிக்கையாக கொடுக்க விரும்பவில்லை. அதற்கான விலைக்கரைத்தை செலுத்த அவன் முன்வந்தான். அதை குறித்து 2 சாமுவேல் 24 அதிகாரம் 24 வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு திருச்சபையிலே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது உங்களை பாதிக்காமல் நீங்கள் கொடுப்பதாயிருந்தால் தேவன் உங்கள் மேலே கிருபியாய் இருக்க கடவர். இஸ்ரவேல் மக்கள் தசமபாகம் என்னும் கட்டளைக்கு கீழே வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் மனமுவந்து கொடுக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தசமபாகத்திற்கு மேலாக கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு வியாபாரியினிடத்திலே உன்னுடைய தொழிலின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க நானும் அள்ளி அள்ளி வெளியே கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வெளியே கொடுக்கிறேனோ அந்த அளவு தேவன் எனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இவ்வாறு கூறுவதனாலே தேவன் பணத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நமக்கு அவர் பல்வேறு வகைகளான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்று நம்மிலே அநேகர் மிகவும் பண நெருக்கடியான சூழ்நிலையிலே இருக்கிறோம். காரணம், தேவனுக்கு நாம் அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்பொழுது நம்முடைய சொந்த செலவுகளை அது பாவிக்கிறதா இருக்க வேண்டும். லேவியராமும் 27 அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தால், ஒருவர் தன்னை கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணும்பொழுது அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. அது லேவியர்களுக்கே கர்த்தர் கொடுத்த பணிவிடை. எனவே ஒரு மீட்டு எடுக்கும் தொகை குறிக்கப்பட வேண்டும். 20-60 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கு 50 வெள்ளிச்சேக்கல் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு வேலை செய்ய முடியும். எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதைக் கொண்டே மக்கள் மதிப்பிடப்பட்டனர். பெண்கள் வேலை செய்யும் திறன் குறைவு, எனவே அவர்கள் குறைவாக மதிக்கப்பட்டார்கள். இப்தாவின் மகள் பலி செலுத்தப்படவில்லை. அவள் கணவனை அறியாதவளாக வாழ்நாள் முழுவதும் இருந்தாள். அன்னாள் தான் சொன்னபடியே சாமுவேலை நன்றி காணிக்கையாக கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து விட்டாள். அவள் தன் தேவனுக்கு கொடுத்த வாக்கை காத்துக்கொண்டாள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எண்டாவது ஆண்டவரிடத்திலே வந்து உங்களையே அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தருக்கென்று படைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய செல்வத்தை பொருட்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறதில்லை. நீங்கள் அதை செய்யலாம் என்றுதான் கூறியிருக்கிறார். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். லேவியராமும் 27 அதிகாரம் 5-8 வசனங்களையும் பாருங்கள். இங்கே 5-20 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை குறித்தும் பெண் பிள்ளைகளை குறித்தும், 1 மாதம் முதல் 5 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளையை குறித்தும் பெண் பிள்ளையை குறித்தும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை குறித்தும் பெண் பிள்ளைகளை குறித்தும் எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அவர்கள் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதற்கு தக்கதாக அவர்கள் மதிப்பிடப்பட்டார்கள். ஆனால் இங்கே கவனியுங்கள், ஏழை எளிய மக்களும் எப்படி கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்க முடியும் என்பதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் தரித்திரனாயிருந்தால் ஆசாரியன் முன்னாலே வந்து நிற்க வேண்டும். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம் இல்லையா, ஏழை விதவை கொடுத்த அந்த சிறிய காணிக்கை பரலோகத்திலே பெரிய ஒரு காணிக்கையாக தெரிந்தது. அதே போலத்தான் மனிதர்கள் பொருத்தனை பண்ணுவதிலே ஒரு வினோதமான காரியத்தையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு மனிதன் வேலை செய்வான் என்றால் மற்றும் ஒருவன் அவனுக்கு கூலி கொடுக்கிறான். இங்கே ஒரு மனிதன் தேவனுக்கான பணிவிடை செய்வதற்கு பதிலாக அவருக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆம் பிரியமானோர்களே, தேவனுக்கு பணிவிடை செய்வது ஒரு சிலாக்கியம். லேவியராகமம் 27 அதிகாரம் 9-10 வசனங்களை பார்த்தால், பொருத்தனை செய்தது மிருகம் என்றால் அதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக, அதை மாற்றாமல் வேறுபடுத்தாமல் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை நலமானதாயும் பரிசுத்தமானதாயும் பிரித்தெடுக்கப்பட்டதாயும் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு காரியத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும், அதை மாற்றக்கூடாது. இந்த வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. அனனியா சப்பிராளுடைய பாவம் ஞாபகம் இருக்கிறதா? எல்லாரையும் போல தங்கள் நிலம் எல்லாவற்றையும் விற்று திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஆரம்ப திட்டம். ஆனால் அதை தீர்மானித்த பின்னர் அவர்கள் எண்ணம் மாறிவிட்டது. எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணி கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் மனமோந்து கொடுக்க முன் வரும்பொழுது செய்த தீர்மானத்தை மாற்றி வைத்துக் கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த சத்தியம் உண்மையானதாயிருக்கிறது. தேவன் நாம் கொடுத்த வாக்கை குறித்து வைத்திருக்கிறார். செய்த பொருத்தனையை மாற்றக்கூடாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்திருக்கிறீர்கள், அது சிறந்ததாக வரவில்லை, இருந்தாலும் தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். நாம் உண்மை உள்ள ஒரு தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். நாம் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். தீட்டான மிருகம் பொருத்தனை செய்யப்படலாம், ஆனால் அது பலியிடப்படக்கூடாது. ஆசாரியன் அந்த மிருகத்திற்கான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த மனிதன் அந்த மிருகத்திற்கான விலை கிரயத்தையும் மேலும் ஐந்தில் ஒரு பகுதியையும் கூட்டிக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் 11-13 வசனங்களிலே பார்க்கிறோம். சரி, லேவியராகமம் 27 அதிகாரம் 14-15 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஒருவன் தனது வீட்டை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வீடு என்பது இந்த உலகத்திலே அவனுக்கான ஒரு முக்கியமான காரியம். அதையும் கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணலாம். நம் ஒவ்வொருவருடைய வீடுகளும் கூட கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் தொடர்ந்து அந்த வீட்டிலே தங்கியிருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்கென்று அதை அவன் கொடுத்திருப்பான் என்றால் அதற்கான வாடகையை தொடர்ந்து கர்த்தருக்கு அவன் ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அந்த வாடகையை தொடர்ந்து அவன் கொடுக்க முடியவில்லை என்றால் அதை மீட்டுக் கொள்ளும்பொழுது ஐந்தில் ஒரு பங்கு தொகையை அதிகமாக கொடுத்து அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு எதை குறித்து பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அதை கருத்தாய் நாம் நிறைவேற்ற வேண்டும். லேவியராகமம் 27 அதிகாரம் 16-25 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் தன்னுடைய வயலை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டால் அதற்கான பங்கை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் கர்த்தருடையதாயிருந்தாலும் அதையும் அவர்கள் கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலங்களின் கிரயம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், அது எந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கிறது என்பதை குறித்தும் யூபிலி வருஷத்தின் அடிப்படையிலேயும் அது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் யூபிலி ஆண்டிலே அந்த நிலமானது சொந்தக்காரருக்கு சேருகிறதா இருக்கிறது. சுயநலமான ஒரு மனிதன் யூபிலி ஆண்டிற்கு சற்று முன்னர் அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்வான் என்றால் அது அவனுடைய மனநிலையை காட்டுகிறது. மற்றவருடைய நிலத்தை தனக்கு வாங்கியிருக்கும் காலத்திலே எந்த ஒரு மனிதனும் அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ள முடியாது. தேவன் மனிதர்களுடைய இருதயத்தை அறிந்தவராயிருக்கிறார். வசனங்கள் 26-27 பாருங்கள். அருமையானவர்களே, மனிதனானாலும் சரி மிருகமானாலும் சரி, தலையீட்டுகள் எல்லாம் ஏற்கனவே கர்த்தருடையது. அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே அது கர்த்தருடையது. இந்த ஒழுங்கை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். லேவியராகமம் 27 அதிகாரம் 28-29 வசனங்களையும் பாருங்கள். ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும். நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது. அதாவது ஏற்கனவே கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்கள் மீண்டுமாக அவருக்கென்று நேர்ந்து கொள்ளப்பட முடியாது. யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்ப்பது போல எரிகோ நகரமானது அழிக்கப்படுவதற்காக கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டது. முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரியத்தை ஆகான் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் முழுமையாக அழிக்கப்பட்டான். யோசுவா 6-7 அதிகாரங்களிலே இதை குறித்து நாம் விவரமாக வாசிக்கிறோம். லேவியராகமம் 27 அதிகாரம் 30-33 வசனங்களை பாருங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும். அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களோட சொல் என்றார். தசமபாகமும் ஏற்கனவே கர்த்தருக்குரியது, எனவே அதையும் யாரும் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ள முடியாது என்று 34 வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தோடு கூட லேவியராம புத்தகம் நிறைவடைகிறது. அருமையானவர்களே, இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? லேவியராமும் 27 அதிகாரமும் ஏதோ தனியாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி அல்ல. இது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழே தங்களை அர்ப்பணித்திருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று தேவனுடைய மனதிலே தோன்றின காரியங்கள் என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். தீத்து 2 11 முதல் 14 வசனம் வரை பாருங்கள். தீத்து 2:11 வசனம் முதல். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நாம் பரிசுத்தமாகும்படி இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். லேவியராம புத்தகத்திலே நாம் திரும்ப திரும்ப வாசித்தது என்ன? நானே உங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர். நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க அவரே எதிர்பார்க்கிறார். உங்கள் சொந்த முயற்சியினாலே நீங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் அவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படி, அவர் உங்களை பிரித்தெடுக்கும்படி அவருடைய கரங்களிலே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அருள் செய்வார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, லேவியராம புத்தகத்தை ஆரம்பம் முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உமது வேத பகுதிகள் பயனுள்ளதாக இருந்ததையா, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் வாழ்க்கையிலே என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாவற்றையும் தொடர்ந்து உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய தூய ஆவியானவரின் பலனினாலே நிறைவேற்ற நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய எதிர்பார்க்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தீட்டு என்று சொல்கிற எல்லாவற்றையும் நாங்களும் தீட்டாக எண்ணவும், நீர் பரிசுத்தம் என்று சொல்கிற எல்லா காரியங்களையும் நாங்களும் பரிசுத்தமாக எண்ணவும் ஜாக்கிரதையோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14.